ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் வயசான அம்மா அப்பா அல்லது தாத்தா பாட்டி இருக்காங்களா? இல்லாட்டி அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீங்கள் மட்டும் இருக்கீங்களா? அப்படியே அவங்க உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் அவங்கள எப்படி பார்த்துக்கிறீங்க? அவங்களோட அன்பாக கனிவாக பேசி, அவங்களோட தேவை அறிஞ்சு, அவங்களுக்கு பணிவிட செஞ்சு, அவங்களோட கொஞ்ச நேரமாவது செலவழிக்கிறீங்களா? இல்லாட்டி ஏனோ தானோன்னு அவங்கள கவனிச்சிட்டு இருக்கீங்களா? இங்கே என்ன நடக்குதுன்னு நம்ம பார்ப்போமா?
ராஜதுரைக்கும் லீலாவுக்கும் ரவிக்குமார், ராஜ்குமார்னு ரெண்டு பையங்க. ரெண்டு பேருக்கும் கல்யாணமாகி ஆளுக்கு ரெண்டு பிள்ளைங்க. வயசான காலத்தில் ராஜதுரையும் லீலாவும் ஒவ்வொரு பிள்ளை வீட்லேயும் 6 மாதம் இருப்பாங்க. இப்போ ராஜ்குமார் வீட்டில் இருக்காங்க. ராஜ்குமார் மனைவி விஜிலா ரவிக்குமார் மனைவி கமலாவுக்கு ஃபோன் போட்டு பேசினான். அக்கா, 6 மாதம் முடிய போகுது, எப்போ அத்தா வந்து இவங்களை கூட்டிகிட்டு போக போகிறாங்கன்னு கேட்டாள். அதுக்கு கமலா, 6 மாதம் அவங்கள வீட்டில் வைக்க கஷ்டமாக இருக்குது, அதான் என் வீட்டுக்காரர்கிட்ட ஒரு முதியோர் இல்லத்தில் அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னான். உடனே விஜிலா, நல்ல ஐடியாக்கா, இவ்வளோ நாளும் அவங்க விருப்பம் போல் எங்கள் வீட்லேயும் உங்கள் வீட்லேயும் திருப்தியாக இருந்துட்டாங்க, இனிமேலாவது நம்ம விருப்பப்படி அவங்க முதியோர் இல்லத்தில் இருக்கட்டுமேன்னு சொன்னான். உடனே கமலா, முதியோர் இல்லத்துக்கு ஆகிற செலவை நாம் ரெண்டு பேரும் சரிசமமாக பங்கு போட்டுக்குவோம்னு சொன்னான். அதுக்கு விஜிலா ரொம்ப ஆகுமோன்னு கவலையோடு கேட்டாள். அதுக்கு கமலா, எது சீப் ரேட்னு இவங்களை விசாரிக்க சொல்லியிருக்கேன், சில இடங்களில் ஃப்ரீயாக கூட எடுத்துக்குவாங்களாம்னு சொன்னான். உடனே விஜிலா, அப்படி இடத்தையே பார்க்க சொல்லுங்கக்கா, சீக்கிரமாக முதியோர் இல்லத்தை பார்த்துட்டு அத்தானே இவங்களை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கக்கான்னு சொல்லி ஃபோனை வச்சா. ராஜதுரையும் லீலாவும் முதியோர் இல்லத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. லீலா ராஜதுரைக்கிட்ட, ரெண்டு பையங்களை பெற்று ராஜா மாதிரி வளர்த்தோம், நாம் அவங்களுக்கு என்ன குறை வச்சோம், நம்ம தகுதிக்கு மீறி அவங்கள படிக்க வச்சோம்னு பெருமூச்சோட சொல்ல ராஜதுரை, அதான் அந்த நன்றிக்கடனுக்கு நம்மளை இந்த முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டாங்கன்னு சொன்னார். உடனே லீலா, இங்கே கொசு தொல்லை தாங்க முடியலை, நேற்று ராத்திரி நான் கொஞ்சம் நேரம் கூட தூங்கலை, நீங்களும் தான் புரண்டு படுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்ல ராஜதுரை, ஒரு கொசு பற்றி கூட நம்மளால் வாங்க முடியலை, நான் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்ததுனால எனக்கு பென்ஷன் கிடையாது, ஊரில் உள்ள ஒரே வீட்டையும் பிள்ளைங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு விற்று பணத்தை கொடுங்கன்னு நீ தான் நிலையான்னு சாதிச்சு வாங்கி கொடுத்தேன்னு சொன்னார். அதுக்கு லீலா, பிள்ளை பாசத்தில் நான் அப்படி பண்ணிட்டேன், பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுங்கிறது எவ்வளவு சரியாக போச்சுன்னு சொல்லி வருத்தப்பட ராஜதுரை, ராஜ்குமார் அடகு வைக்க உன் சங்கிலியை வாங்கினான், அதை கேள்விப்பட்ட உடனேயே மூத்தவன் ரவிக்குமார் உன் ரெண்டு வளையிலையும் அடகு வைக்க வாங்கிட்டான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சவன் இல்லைன்னு நிரூபிச்சிட்டாங்கன்னு சொன்னார். அதுக்கு லீலா, நாம் உயிரோடு இருக்கும்போதே நாம் தங்கியிருந்த வீட்டை நம்ம பையங்களுக்கு கொடுத்தது ரொம்ப தப்பு, இப்போ நம்ம வீடு நம்மக்கிட்ட இருந்ததுன்னா நாம் அதில் கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு கிடந்திருக்கலாம், இப்படி இங்கே வந்து சீரழிய வேண்டாம்னு சொல்ல ராஜதுரை, எல்லாம் முடிஞ்ச பிறகு புத்தி வந்து என்ன பண்ணனு கேட்க லீலா, இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை தான்னு சொல்ல, இந்த படிப்பினையை வச்சு இன்னொரு வாழ்க்கையாக வாழ முடியும்னு ராஜதுரை கேட்டார். அதுக்கு லீலா, எங்கேயாவது கிடந்து செத்து தொலைங்கன்னு நம்ம பயலுக நம்மளை இங்கே வந்து போட்டுட்டாங்களே, என்னால் தாங்கவே முடியலைன்னு சொல்லிட்டு பொங்கி வந்த கண்ணீரை துடைக்க ராஜதுரை, நம்ம ராஜ்குமாருக்கு அவன் காலேஜ் படிக்கும்போது சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுது, அப்போது கரண்ட் கட் இருந்துச்சுது, நீ ராத்திரி கரண்ட் இல்லாத நேரம்லாம் விசிறிய வச்சு உன் கை வலிக்க வலிக்க அவனுக்கு வீசி விடுவிய, உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். அதுக்கு லீலா, நல்லா ஞாபகம் இருக்குது, பிள்ளை ஏங்கிருவானேன்னு நம்ம எல்லாருமே 1 மாதமாக அவன் கூட சேர்ந்து பத்திய சாப்பாடு சாப்பிட்டோமே, அதெல்லாத்தையும் எப்படி மறக்க முடியும், அப்புறம் ரவிக்குமார் 8th படிக்கும்போது சைக்கிளில் போகும்போது கீழே விழுந்துட்டான், கையில் ஃப்ராக்சர் ஆகிட்டுது, நீங்கள் தான் அவனை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடுனீங்க, அப்போது உங்கள் கை பிடிச்சிக்கிட்டுதுன்னு சொல்ல ராஜதுரை, அவன் கை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீ தானே செஞ்ச, அவனுக்கு வாயில் சாப்பாடு கொடுத்து, அவன் ஸ்கூல் நோட்ஸ் எல்லாம் எழுதி, அவனுக்கு ட்ரெஸ் மாட்டி விட்டு, கைப்பிள்ளை மாதிரி அவனை நல்லா கவனிச்சுக்கிட்ட, பிள்ளைங்க இதெல்லாம் மறந்துட்டாங்கன்னு வருத்தத்தோடு சொன்னார். உடனே லீலா, நம்ம பிள்ளைங்க நல்லவங்க தான், நமக்கு வந்த 2 மருமகள்களும் சரியில்லைன்னு சொல்ல ராஜதுரை, சும்மா அவங்கள குறை சொல்லாத, அவங்க என்ன சொன்னாலும் இவங்களுக்கு எங்கே புத்தி போச்சு, தாய் தகப்பனை கூட வச்சு பேணணும்னு நம்ம பையங்களுக்கு அறிவு வேண்டாம் அப்படின்னு கேட்டார். உடனே லீலா, நடந்ததை சொல்லி சொல்லி என்ன பண்ண, மெதுவாக எந்திரிச்சு குளிங்க, கொஞ்ச நேரத்தில் சாப்பாடு தருவாங்கன்னு சொல்ல ராஜதுரை, பெருசாக என்னத்தை தந்துருவாங்க, காலையில் எந்திரிச்ச உடனே கழனி தண்ணி மாதிரி ஒரு காப்பி கொடுத்தாங்களே, அதுவே இன்னும் நெஞ்சுக்குள்ளே குமட்டிக்கிட்டு இருக்குதுன்னு சொன்னார். உடனே லீலா, நான் அதை ஒரு மடக்கு குடிச்சிட்டு யாருக்கும் தெரியாமல் அமைதியாக வெளியே கொட்டிட்டேன்னு சொல்ல ராஜதுரை, இப்படி கொடுத்ததெல்லாம் கொட்டுனா பசி எப்படி அடங்கும்னு கேட்டார். அதுக்கு லீலா தழுதழுத்த குரலில், வயசு ஏற ஏற கண் பார்வை மங்கிறது மாதிரி, காது கேட்குற தரன் குறையிறது மாதிரி, பசியும் இல்லாமல் போனால் எவ்வளவு நல்லா இருக்கும். நேரத்துக்கு நேரம் இந்த வெக்கங்கட்ட வயிறு மட்டும் பசிக்க ஆரம்பிச்சிருதுன்னு சொல்லிட்டு கண் கலங்க. ராஜதுரை, உங்கள் வீட்டில் என்னை நம்பி உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. நான் காலம் முழுசும் உன்னைய கண்கலாங்காமல் பேணி பாதுகாப்பேன்னு நினச்சாங்க. இப்போ பாரு, நான் உனக்கு ஒழுங்காக சாப்பாடு கூட தர முடியாத பாவி ஆயிட்டேன். கடவுளே, இது என்ன சோதனைன்னு தேம்புனார். உடனே லீலா, ஐயோ என்ன இது, என்னங்க நீங்கள் இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்க? நீங்கள் அழுது நான் பார்த்ததே இல்லையே. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே தான் நமக்கு வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அழுதா. நம்பிக்கை பெண்கள் நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். முதியோர் இல்லம் பார்த்தீங்களா, ராஜதுரை ஐயாவும் லீலா அம்மாவும் பேசுகிறத கேட்கும் பொழுது கண் கலங்கிட்டது இல்லையா? எவ்வளோ பாம்போல இருக்குது, எப்படி உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு மனசு வந்தது? நான் யோசித்து பார்க்குறேன், ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இப்படி முதியோர் இல்லம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாதுங்க. ஏன் இப்படி நம்ம மாடர்ன் ஆக ஆக இந்த மாதிரியெல்லாம் கொண்டு வர்றோமோ? வெளிநாடுகளை பார்த்து இதை நாமளும் படிச்சுக்கிட்டோமோ? எவ்வளவு ஒரு அழகான கூட்டு குடும்பமாக நாம் இருந்தோம். அது சரி, அது பரவாயில்ல, தனியாக நம்ம வாழ்ந்து வந்தோம், பிரச்சனை இல்லை. ஆனாலும் தாய் தகப்பனால் முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும் பொழுது அவங்கள நம்ம வீட்டில் வச்சு பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா? யோசிச்சு பார்க்குறேன்னா, யார் மேலே இதில் மிஸ்டேக்கு? ஒரு வேளைக்கு அந்த அம்மாவும் ஐயாவும் தன்னோட பிள்ளைகளை சரியாக வளர்க்கலையோ, அதனால தான் அவங்க இப்படி முதியோர் இல்லத்தில் தள்ளப்பட்டுட்டாங்களோ? அல்லது பையங்க மேலே தவறு இருக்குதோ? அல்லது மருமகள் மேலே தான் தவறோ? யார் தவறு? இது ஏன் இப்படி நடக்குது? இந்த குடும்பத்தில்ன்னு இல்லை, நிறையா குடும்பத்தில் முதியோர் இல்லங்கள் வந்து நிரம்பி வழியுது. நிறையா குடும்பத்தில் இது நடந்துட்டுருக்குது. ஏன், யாருடைய தவறு? இதை எப்படி நீக்கலாம்? இதற்கு நாம் என்ன செய்யணும்? இதை பற்றி இன்றைக்கி கலந்துரையாட நம்ம ஸ்டுடியோவுக்கு மிஸ்ஸஸ் பிரின்சஸ் பிரைட்டன் அவங்க வந்திருக்கிறாங்க. வணக்கம் மிஸ்ஸஸ் பிரின்சஸ் பிரைட்டன்.
இந்த ப்ரோக்ராமில் என்னை கூப்பிட்ட உங்களுக்கும் டிடபிள்யூஆருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாமா?
ஆமாம், ஆரம்பிக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தீங்க, முதியோர் இல்லம். இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு முதியோர் இல்லத்தை காமிச்சிருக்காங்க. அதில் வந்து ஒரு முதியோர் கணவன் மனைவி இருக்கிறாங்க, அப்புறம் அவங்க மருமகள்களை நம்ம பார்த்தோம். சரி, முதல்ல நம்ம வந்து கணவன் மனைவி அந்த வயதான தாய் தந்தையர் வந்து முதியோர் இல்லத்தில் வந்து பாம்போல் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு முதல்ல அதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்.
பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக அப்படின்னு சொல்கிற வாக்குத்தத்தமுள்ள கற்பனைன்னு சொல்லி, முதல் கற்பனைன்னு சொல்லி அதை பார்க்குறோம். ஸோ இதில் பெற்றோர் அப்படின்னு எடுக்கும்போது பெற்றோர் வந்து பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதில் அதை விடாதிருப்பான்னு சொல்லியிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, இந்த வயதான பெற்றோர் நடத்த வேண்டிய வழியில் அவங்க நடத்தின தவறிட்டாங்களோ அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் எழுது. ஸோ அவங்க சரியான வழியில் பிள்ளைங்களை இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, தங்களுடைய தகுதிக்கு மிஞ்சி படிக்க வச்சேன் அப்படின்றாங்க. தன்னுடைய எல்லாத்தையும் பிள்ளைங்களுக்காக சக்ரிஃபைஸ் பண்ணாங்க, ஆனால் கடவுளை கொடுக்க மறந்துட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு, ஏன்னா கடவுளுக்குள்ளே பிள்ளைகளுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை இந்த வாக்குத்தத்தை அவங்களுக்கு தெரியலையே, தெரிஞ்சிருந்தால் நிச்சயமாக என்ன செஞ்சுருப்பாங்க, பெற்றோரை கவனிக்கிற இதில் ஆர்வம் காட்டியிருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கு வந்து இன்றைக்கி நிறைய பெற்றோர் பண்ணுற தவறு இது தான். பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க, டாப் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அதுக்காக எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க உண்மை தான். ஆனால் ஆண்டவர் சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள். அப்படி இவைகளெல்லாம் முதல்ல கடவுளுக்கு கொடுக்கும்போது கடவுள் அந்த பிள்ளைகளுக்கு அவங்க ஜெபிச்சு காரியத்தை அவங்க ஒரு முன்மாதிரியாக அனுதினமும் வேதத்தை கிரமமாக படித்து ஜெபிக்காத இதை இந்த பிள்ளைங்க பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வந்திருக்கும். ஸோ குடும்பம் அப்படின்றப்போ ஒரு குடும்ப ஜபத்தை அந்த குடும்ப தலைவர் அவங்க ராஜதுரை நடத்தியிருந்திருக்கலாம். ஸோ குடும்ப ஜபம், அந்த பிள்ளைங்க உட்காங்க உரையாடல் இருக்கும், இதெல்லாம் அவங்க பார்க்கும்போது ஒரு நல்ல பசங்களாக அவங்க வளர்ந்துருக்கிறதுக்கு முடியும். ஸோ அதை தவறிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது. இன்னொரு காரியம் இதில் என்ன அப்படின்னா, இந்த பெற்றோர் வந்து பிள்ளைங்களுக்காக படிக்க வைக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு சிக்கானப்போ நல்ல கேர் கொடுக்குறாங்க, அவங்களுடைய ஸ்டடீஸில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, இப்படிலாம் பார்க்குறோம். ஆனால் வேதத்தில் கூட நம்ம பார்க்குறோம், நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் ஆண்டவர் சொல்கிறார்ல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் இவனை எதில் கை வச்சா இவனை சரி பண்ணலாம் அப்படின்ட்டு. இவன் பிள்ளையை கை வச்சா தான் இவன் வேதத்தை எடுப்பான் பெற்றோருக்கு. இன்றைக்கி ஏன்னா நிறைய பெற்றோர் வேதத்தை மறந்துடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் வருது. இது ஒரு பெரிய ஒரு குடும்ப ஜெபம் இருந்திருக்கணும், இன்னும் நல்ல ஆலோசனைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் தவறுனு அவங்க வந்து பண்ண தவறோ அப்படின்னு சொல்லி. இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்க வந்து தங்களுக்குள்ள வீடு நகை எல்லாத்தையுமே கொடுத்துட்றாங்க. இன்றைய உலகத்தில் வந்து ஒரு அந்த மாதிரி நம்ம இருக்கவே கூடாது நிச்சயமாக. அந்த என்னுடைய காலத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ராஜா மாதிரி அந்த அம்மா கூட சொல்லுவாங்களே, ஒரு கூலோ கஞ்சியோ காய்ச்சி குடிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கலாம், யாரையும் நம்ப வேண்டாம், பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய செஞ்சாச்சு, நம்ம காலத்துக்கு அப்புறம் தான் மற்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்படி ஒரு நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
ஆமாம், இன்னொன்று இதில் நான் ஒன்று நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. ஸோ அவங்களுக்கு தெரியும் நமக்கு பென்ஷன் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நமக்கு வந்து எங்கேருந்து ஃபினான்ஸ் வரும் வராது அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு அவங்க பிளானிங் இல்லாமல் இருந்திருக்காங்க இல்லையா? அப்போ அதுக்கு வந்து அவங்க ஒரு சேவிங்ஸில் போட்டு வச்சுருந்துருக்கணும், ஏதோ ஒன்று அவங்க பிளான் பண்ணி இருந்திருக்கணும். நமக்கு வந்து ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் பணம் வராது, என்ன நம்ம கையில் நம்ம காலில் நாம் நிற்கணும், சரி வீடு இருக்குது அது கொடுக்கலான்னா கூட பரவ வீடு இருக்குது, சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அவங்க தங்களுக்கு வந்து சிறுக சிறுக சேகரித்து வச்சு கொஞ்சம் ஒரு சிம்பிள் லைஃப் அவங்க வாழ்ந்துருக்கலாம். அதுவும் அவங்க சேகரித்து வச்ச மாதிரி பாம்பால் ஒரு கொசுவத்தியை வாங்க கூட அவருக்கு வந்து பைசா இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. அப்போ அது வந்து அவங்க தவறிட்டாங்க தான்,
தவறிட்டாங்க நிச்சயமா. இப்போ கொசுவர்த்தி இல்லைன்றாங்க, இதே மாதிரி தான் பிள்ளைங்க ஏசி கேட்குறாங்க வச்சு கொடுத்துட்றாங்க.
ஆமாம்,
பிள்ளைங்க நரகத்தில் போய் ஏசி கேட்டால் வச்சு கொடுக்க முடியுமா அந்த பெற்றோரால்? பிள்ளைங்களை உயிரை கொடுத்து நேசிக்கிறாங்க, வச்சு கொடுக்க முடியுமா? ஸோ அதை மறந்துடுறாங்க,
மறந்துடுறாங்க. அதனால நமக்குரிய காரியங்களை வந்து நம்ம முதல்ல பார்த்துருக்கணும் இல்லையா? ஆமாம், நல்லா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க அப்படின்னா, பின்காலத்தில் நம்மளை அப்படி பிள்ளைகள் வளர்க்கணும்னு நம்ம சொல்லி வளர்க்கணும். அது ரொம்ப
இன்னொன்று வந்து என்ன தவறு பண்ணிட்டாங்க, அந்த பெற்றோர் வயதான பெற்றோர் அவங்க பெற்றோரை பற்றி அங்கே சொல்லப்படலை. அவங்கள ஒருவேளை நல்லா கவனிச்சிருந்தா இதை பார்த்திருந்தா பிள்ளைங்க அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு கூட ஒரு க்வெஸ்டின் வருது. ஸோ ஏன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, நம்ம என்ன பண்றோம். ஸோ
அது கூட அவங்க செய்ய
தவறிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு, ஆமா அது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். அவங்க அம்மா அப்பாவை கவனிச்சாங்க அப்படின்னா பிள்ளைகளுக்கு அது நம்மளும் கவனிக்கணும் போல அப்படின்னு அப்படி மனசுல பதிஞ்சிருக்கும்.
அது கண்டிப்பா
ஆமா. அப்போ அவங்க வந்து பிள்ளைகளுக்கு சரியான வழியில் அவங்க வழி நடத்தலை, இப்படி தாய் தகப்பனுக்கு கனம் பண்ணணுங்கிறத சொல்லி கொடுக்கலை. ஏன்னா தங்களுக்குன்னு ஒரு விஷயங்களையும் அவங்க எதுவுமே சேர்த்து வைக்காம ரொம்ப வெகுளித்தனமாக, வெகுளித்தனமான்னு சொல்கிறத விட ரொம்ப அப்பாவியாக அவங்க இருக்கிறதும் தவறு தான்.
தவறு தான் நிச்சயமா.
அறிவோடு இருக்கணும், விவேகத்தோடு இருக்கணும்.
இன்னொன்று கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த குணசாலியான ஸ்திரியை பற்றி சொல்லும்போது அதிகாலை இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்தான் இருக்கோம். நம்ம ஆகாரம்னே நம்ம டெய்லி சாப்பிட்ற இட்லி சட்னி சாம்பாரை நினச்சிக்கிறோம், அது இல்லை. அதிகாலையில எழும்பி இட்லி சட்னி சாப்பிட முடியுமா? ஸோ ஆவிக்குரிய மன்னா
அது கொடுக்குறான்.
ஆமாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸை பற்றி லூக்கா 2:40 இன்னும் யோவான் ஸ்நானனை பற்றி லூக்கா 1:80 கூட அழகாக சொல்லியிருக்கு, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது. அந்த ஆண்டவரோட வந்து ஆவிக்குரிய சரியான வளர்ச்சி இடும்போது எது சரி எது தப்புன்னு ஆண்டவர் அழகாக கைட் பண்ணுவார்.
சரி, அடுத்தது வந்து நம்ம இதில் இன்னொரு 2 கேரக்டர்ஸாக நம்ம பார்க்குறோம். ஜஸ்ட் ஃபோன் பண்ணுறாங்க 2 மருமகள்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர், கமலா விஜிலான்னு பார்க்குறோம். அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அதாவது பெற்றோர் தான் மருமகளை செலக்ட் பண்ணுறாங்கல்ல, அதுக்காக நம்ம ஆக்சுவலாக அந்த ஒரு மகன் ஒரு வீட்டில் பையன் இருக்கான் அப்படின்னா அந்த பையனுக்காக அவனுடைய வாழ்க்கை துணைக்காக அந்த பெற்றோர் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாவது குறைந்தது ஜெபிக்கணும். ஸோ ஜெபிக்கணும், ஏன்னா தேவன் நினைத்தது, தேவன் நினைத்ததை மனிதன் எவனும் பிரிக்காது இருக்கு. அப்போ தேவன் நினைத்ததுன்னு நம்ம நம்புகிறோம்ல. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் அந்த இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு கல்யாண காட்டில் பெருசாக போட்டிருமோல்ல, உண்மையிலே அது கர்த்தரால் வந்ததா? நம்ம எதை பார்க்குறோம்? ஸோ ஒரு பொண்ணை பார்க்க போகிறோம் அப்படின்னா பொண்ணு நல்லா கலராக இருக்குதா, அழகாக இருக்குதா? இன்றைக்கி ஏன்னா பெண்ணுக்கு பெண்ணு தான் எதிரியே ஆக்சுவலாக. அப்போ வந்து கலராக இருக்கான்னு பார்க்குறோம்,
என்னை வீட்டு
படிச்சிருக்காளா, வேலை பார்க்க நல்ல சம்பளம், கை நிறைய சம்பளம் வாங்குறாளா, ஸோ வீட்டில் சொத்து நிறையா இருக்குதா, ரொக்கம் அப்புறம் நகை இதெல்லாம் வந்து இதைத்தான் ஏம் பண்ணிட்டு போகிறோம். நமக்கு இனி நம்ம வருங்காலத்தில் இந்த மகா நம்மளை பிள்ளை நம்ம தாய் மாதிரி வச்சு கவனிப்பாளா, அப்படிப்பட்ட ஒரு மகா பக்தி உள்ள பெண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்கிறதே இல்லை. ஸோ அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு முன்னால் அந்த சர்ச் ஒரு சர்ச்சோ இல்லை அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அவட்ட விசாரிக்கலாம், அவள் எப்படி சுறுசுறுப்பானவளா, எப்படி இதெல்லாம் வீட்டில் பேசும்போது நம்மளே இப்போ என்ன பொண்ணு கூட மாப்பிள்ளை கூடலாம் கல்யாணத்துக்கு முன்னால் பேசுகிறாங்கல்ல, என் மாமியார் கூட பேசலாமே, மாமியார் மாமனார் கூட ஒரு 5 நிமிஷம் சில கொஸ்டினை கேட்கும்போது ஆண்டவர் நம்ம கடவுள்கிட்ட இந்த காரியம் எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கொடுத்து செய்யும்போது அதில் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கும்.
ஒரு ஹேபிட்ஸை பற்றி கேட்கலாம் காலையில் எழும்போல.
ஆமாம், சுறுசுறுப்பு. ஆமாம், என்னென்ன பண்ணுவா அவள், எப்படி அவளுடைய நிலைமை, அந்த பேச்சில் ஓரளவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட வைக்கிறோம். இன்னொன்று நம்மளாம் அப்படி பேசும்போது 5 நிமிஷத்தில் இதுவும், அப்புறம் இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை பற்றி என்னென்ன பண்ணுவார், ஹாபி என்ன, அப்படிலாம் கேட்கும் போது ஓரளவுக்கு அவளை பற்றி தெரியும். அதுக்கப்புறம் மட்டும் தான் ஆண்டவர் பார்த்துக்கிட்டுவார். அப்படி செய்யுமா, நிச்சயமா. ஓ, எங்கள் மாமியார் என்ன பணத்தை பார்க்கல, ஜுவல்லை பார்க்கல, அதுலேயே அவளுக்கு ஒரு, அப்போ என்னை எவ்வளோ நேசிச்சிருந்தா, இப்போ என் வீட்டில் கூட நான் அதை சொல்லலாம். ஸோ நான் மனசில் அப்படிலாம் நினச்சி ஆண்டவர் அப்படி கொண்டு வந்தார். இப்போ நம்ம நினைக்கிறோம், ஒரு நாள் வயசான எங்கள் மாமா அத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அவளுக்கு வேலை கிடைக்கல, இந்த காலம்லாம் வேலை பார்த்தா தான் மாப்பிள்ளெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து நான் அந்த வழியாக என் காதில் அது விழுது. நான் எப்போவுமே யார் என்ன சொன்னாலும் மனசில் வெளியே தெரியாது, ஏசப்பா நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வர்றதெல்லாம் வேலை வேலை அப்படின்னு தான் வந்தாங்க. ஆனால் திடீர்னு ஒரு அலையன்னு சொன்னாங்க, நோ டிமாண்டு, நோ டவுரி. ஒன்றுமே வந்த அன்னைக்கு அவங்க ஒரு டைமண்டில் பிரேஸ்லெட்லாம் போட்டு போனாங்க, நினைக்க முடியுமா? அப்போ உடனே அவங்களுக்கு மேலே நம்ம மேலே ஒரு மதிப்பே கூடுதில்ல. ஸோ இன்றைக்கி ஒரு ஆச்சரியமாக இருக்கும், என்னை விட ஒரு தாய் மாதிரி அவங்க அவங்கள கவனிக்கிறாங்க, அதை நான் பார்க்குறேன். அப்போ ஆண்டவர் தர்றது அப்படின்றது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். ஸோ அப்படி நம்ம கேட்கும்போது நமக்கு வர்ற மருமக்கள் மாதிரி நிச்சயமாக,
இப்படி
ஏன்னா நம்ம கஷ்டம்தான். ஏன்னா உலக பிரகாரமாக நம்ம பார்த்தோன்னா ஒரு நான் வச்சு கவனிக்கிறேன் எனக்கே கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு ஊருக்கு போக முடியாது, போனால் அவங்களுக்குள்ளே எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் நான் போனோம். இப்போ நான் இங்கே வரேன், நான் காலையில் மத்தியானம் சாப்பாடு எல்லாம் முடித்து எல்லாம் அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு கொடுக்கணும், வெண்ணி போட்டு வச்சு ஃப்ளாஸ்கில் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் சில நேரம். ஆனாலும் அது நம் என்னோடய மாமியார், நான் தான் கவனிக்க, நான் தான் பொறுப்பு, என்னுடைய மகனை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. ஸோ அது என்னுடைய பொறுப்புன்னு சொல்லிட்டு நான் உணர்ந்து, உடனே சில நேரம் முடிவே சிக்கா இருக்கனால முடியாது, என் ஹஸ்பண்ட் அவங்க காலையிலே கூட போயிடுவாங்க. அப்போ ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும், இன்னைக்கு என்ன செய்யணும், திடீர்னு ஆண்டவர் எதாவது ஞாபகப்படுத்து வந்து அது இருக்குது அதை எடுத்து பண்ணு அப்படின்னு எதையாவது ஒன்று ஞாபகம், இப்போ ஃப்ரிட்ஜில் எது இருக்குது இதை அப்படி ஒன்று ஆண்டவர் அழகாக எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரே நீங்கள் கூட இருக்கும்போது அதை ஒரு பாட்டு கூட நிரந்தரம், உண்மையிலே ஆண்டவரை நிரந்தரமாக நம்ம கூட வச்சுருக்கும்போது அவர் எல்லா நேரத்துலையும் இப்படிப்பட்ட சுச்சுவேஷனை உலகப்புறமா நம்மளும் வீக் ஆகிடறோம், நம்மளுக்கும் வயசாகிடுது, ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லா காரியத்திலையும் நமக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறார். ஒரு நல்ல மருமகளாக, குறைவுகள் உண்டு, குறைவுகள் இல்லாதவங்க யாருமே கிடையாது, என்கிட்ட ஏகப்பட்ட வீக்னஸ் உண்டு, ஆனாலும் ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது எல்லாத்துலேயும் இது அவருடைய துணையோடு என்னால் முடிஞ்சதை செய்கிறதுக்கு கிருபைகள் ஆண்டவர் கொடுக்குறார்.
சரி, இப்போ மருமகளை பற்றி பார்த்தோம். இந்த கதையில் வந்து மகன்கள் ரெண்டு பேருமே, ராஜ்குமார் ரவிக்குமார், நம்ம கேள்விதான் படுறோமே வழி அவங்கள நம்ம பார்க்கல. நிச்சயமாக நான் அவங்கள பற்றி பேசணும், ஏன்னா அவங்களால தான் இந்த நிலைமைக்கு இவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த மகன்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அவங்களுடைய கேரக்டர் ஸ்டடி நம்ம பண்ணி பார்த்தோம்னா நீங்கள் என்ன சொல்லலாம்?
மகன்கள் வந்து இது வந்து ஒரு பாரமாக அவங்க நினைக்கவே கூடாது. இதில் பார்த்தோன்னா இந்த கதையில் அவங்க பாரமாக நினைக்கிறாங்க, இது அவங்க மேலே உள்ள பொறுப்பு கடமைன்னு கூட சொல்லலாம். பெற்றோரை கனம் பண்ண அவங்களுக்கு ஆயுசு நீடித்திருக்கும் நம்ம வசனம் பார்க்குறோம், அது அவங்க ஃபஸ்ட்டு உணரணும். ஒய்ஃப் இது பண்ணால் கூட அவங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட நீ சும்மா இரு, என்னுடைய தாய் தகப்பனை கவனிக்க, எங்கள் அப்பா அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க, பாலூட்டி சீராட்டி வளர்த்தாங்க, அவங்கள கவனிக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது, என் உயிர் உள்ளவர் அவங்கள கவனிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்னு அவங்க என்ன செய்யலை, ஓங்கி பேசலை. ஸோ அது பசங்களோட வீக்னஸ் கண்டிப்பாக, இது அவங்களுடைய பொறுப்பு தான், அதில் அவங்க தவறிட்டாங்க. இன்னொன்று, அவங்க பிள்ளைங்களும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அதையும் மறந்து போயிட்டாங்க. ஒரு தகப்பன், ஆமாம், தகப்பன் தான் குடும்பத்தை ஸ்டடியாக நடத்த வேண்டியவங்க. ஸோ குடும்ப தலைவர்னு சொல்கிறோம். ஸோ அவங்க தான் டிசிஷன் மேக்கர். அப்பா அம்மா இல்லை, நோ இதில் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கணும் அப்படின்றத அவங்க செய்யாமல் விட்டாங்க. கண்டிப்பாக அவங்க பெற்றோரை கவனிக்காமல் முதியோர் இல்லத்தில் விட்டது பெரிய தவறு தான்.
இப்போ நீங்கள் பேசுகிறப்பே சொன்னீங்க, நானும் எங்கள் மாமனார் மாமியாரை வச்சு கவனிக்கிறீங்க அப்படின்னா, அதனால தான் உங்களை இந்த அதுக்கு நாங்கள் அழைச்சோம். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து நிறையா இருக்கும். நீங்கள் சொன்னீங்க, அதை கூட நீங்கள் சொன்னீங்க, செய்ய கஷ்டமாக இருக்கும், நம்ம சோர்ந்து போயிடுறோம், அந்த மாதிரிலாம் நம்ம இருக்க தான் செய்கிறோம். அப்போது வந்து என்ன நீங்கள் நினைப்பீங்க? அப்படி சோர்ந்து போகிறப்ப நம்ம ஏன் செய்யணும்? உங்களுக்கு ஒரே பையனா? உங்களுக்கு
இல்லை, ரெண்டு பேர்.
ரெண்டு பேர். அப்போ அவங்க வீட்டில் போய் இருக்கலாம். இப்போ இவங்க பார்த்தீங்களா, முதல்ல வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா, 6 மாதம் இந்த வீட்டில், 6 மாதம் அந்த வீட்டில், அப்படி போயிட்டு
இருக்காங்க.
அப்புறம் அது கூட அவங்களுக்கு அந்த 6 மாதம் எப்படா வர்றது, போயிடு அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏற்றுக்கிட இஷ்டம் இல்லாமல் கடைசியில் சரி எதுக்கு நம்ம வெயிட் பண்ணுறோம், அங்கே வச்சிருவோம்னு வச்சுட்டாங்க. ஒரு ஐடியா முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுமா? அங்கேயும் போய் பார்க்கணும்.
கண்டிப்பா எனக்கும் கொஞ்சம் பேர்டன் அதிகமாகும் போது, இப்போ மகா டெலிவரிக்கு வந்திருந்தப்போலாம் ஒன்று, அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் அப்படி, ஏன்னா கூட உள்ளவங்க கூட சொல்லுவாங்கல்ல, இப்போ உங்கள் குழந்தையும் பார்க்கலாம்ல, உங்களுக்கு இதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கும், உங்களால் முடியுமா? எனக்குள்ளே உள்ள அப்படிதான் உண்மையிலே கூட்டப்பான நல்லா இருக்குமே அப்படின்லாம் இருக்கும். ஆனால் எங்கள் மாமா அத்தை எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. ஏன்னா இவங்களும் சொல்லிடுவாங்க, யார் என்ன சொன்னாலும் அதில் வந்து அதை பற்றி யோசிக்காது அப்படின்றவங்க. அப்புறம் திருப்பி என்ன செய்ய, ஆண்டாட்டம் தான், நமக்கு அவர் தான் பலன், அந்த ஒரு பலனை தாங்க. முடியாட்டா சொல்லி ஹோட்டலில் கூட நம்ம வாங்கிக்கலாம், அதெல்லாம் அவங்கள வந்து எங்கேயும் போங்க நம்ம சொல்லவே முடியாது அப்படின்னு. ஏன்னா பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்கள்ல, அதை பற்றி நீ ஒரி பண்ணாத, கர்த்தர் நடத்துவார் அப்படின்றாங்க. அதனால தான் இன்னைக்கு வேற கடவுளுடைய கிருபையினால் போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்மளை பார்க்குற என்னுடைய பிள்ளைங்க பார்ப்பாங்க, நாளைக்கு எனக்கும் இந்த நிலைமை வரும்ல.
எப்படிலாம் கஷ்டம் கொடுக்குறாங்க வீட்டில் நம்ம வச்சு பார்க்கறதுக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்களா, என்ன மாதிரி கஷ்டங்கள்?
என்ன மாதிரி கஷ்டங்கள்னா, இப்போ வந்து வீட்டுக்கு யாராவது பேசுறதுக்கு வராங்க, ஏதாவது கேட்பாங்களா? சில நேரம் ஒரு நாள் நம்ம லேட்டாக கொடுத்துருமோ, சில நேரம் அந்த டைமும் சொல்லுவாங்க, எத்தனை மணிக்கு சாப்பிட்டீங்க? 2:30 சாப்பிட்டேன். சில நேரம் 3 மணிக்கு கூட சாப்பிடுவாங்க. நம்ம சில நேரம் டைமுக்கு 2 மணிக்கு வச்சா கூட அவங்க 3 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. சில நேரம் 3 மணிக்கு தந்தாம்பாங்க. எனக்கு காதில் கேட்கும்போது கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு இருக்கும். இன்னொன்று சில நேரம் சொல்லுவாங்க, காய்கறியே வைக்க மாட்டேக்கா, எங்கள் அம்மா வந்திருக்காங்க ஒரு தடவை, காய்கறி அப்போ டெய்லி மட்டன் சிக்கனும் மட்டனால் வெஜிடபிள்ஸ் தானே, ஆனால் ஒன்றுமே சொல்கிறது இல்லை. சரி, அவங்க அவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளை கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. ஏஜ் ஆக ஆக, அதாவது நம்ம வந்து அவங்களுக்கு பலன் இருக்க வர அவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம். அதாவது இன்றைக்கி வந்து யூஸ் அண்ட் த்ரோ உலகத்தில் இருக்கிறோம்ல, ஒரு பொருள் பயன்படுறவரை அதை வச்சுக்கிறோம், பயன்படலன்னு தூக்கி தூர முதியோர் இல்லத்தை போட்ட கதை தான் இந்த கதை. ஸோ நான் அப்படி இல்லை,
அது அது வந்து மனசு கஷ்டமாது. அப்போ நம்ம வந்து ஒரு முதிர்ச்சியுடையவங்களா, அவங்க பாவம் தெரியாமல் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த
பிள்ளைங்களே வந்து சொல்லும், மம்மி உங்களை தாத்தா இப்படி சொல்கிறான், அவங்க தெரியாமல் சொல்கிறாங்கடா. ஆனால் அதே நேரம் சில நேரம் அவங்களும் என்கரேஜ் பண்ணுவாங்க, எம்மா உனக்காக ஜோம் பண்ணுறோம்மா, ஆண்டவர் எனக்கு பலன் தருவார் அப்படிம்பாங்க. அதனால கடவுள் நடத்துகிறார். கஷ்டமான ஒன்று தான்.
ஆமாம் பிரின்சஸ், நீங்கள் அனுபவித்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத வச்சு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. சில வேலை கஷ்டமாக தான் இருக்கும், நம்ம செஞ்சு கொடுப்போம், அவங்க அதை ஒத்துக்கிட மாட்டாங்க, அவங்க புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, நம்ம செய்கிற தியாகம் அவங்களுக்கு தெரியாது, ஆனாலும் நம்ம வந்து அவங்களுக்காக செய்யணும் பாவம் அப்படின்னு நீங்கள் நினச்சி செய்கிறீங்க. உங்களை நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம். எல்லாரையும் ரொம்ப அழகாக அனலைஸ் பண்ணிங்க. நீங்கள் எங்கள் ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? முதியோர் இல்லம் அப்படின்னு சொன்னாலே ஒரு மாதிரி மனசுக்கு நெருடலாக இருக்குது இல்லையா? நீங்கள் முதியோர் இல்லத்துக்கு போயிருக்கிறீங்களா? அங்கே இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்களா? நிச்சயமாக இல்லை. ஒரு தனிமையோ ஒரு வெறுமையிலையும் இருக்கிறாங்க, ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க. என்னதான் எக்ஸ்பென்சிவ் முதியோர் இலகம் முதியோர் இல்லம் அப்படின்னு இருந்தால் கூட அங்கேயும் அவங்க வந்து சந்தோஷமாக இல்லை. நம்ம ஏங்க இப்படி இருக்கிறோம்? நம்மளை எவ்வளவு அன்போடு அவங்க வளர்த்தாங்க, பாராட்டி சீராட்டி வளர்த்தாங்களே, அவங்கள நம்ம ஏன் முதியோர் இல்லத்தில் கொண்டு தள்ளுறோம்? வாழ்க்கை அப்படின்னு நினச்சி பாருங்களேன், அது வந்து ஒரு வட்டம் மாதிரி. குழந்தை பருவத்திலேருந்து முதுமை பருவம் வரைக்கும் அது இருக்குது. குழந்தை பருவத்தில் நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படி தான் முதுமை பருவத்திலையும் நம்ம மாறுவோம். ஓல்டேஜ் இஸ் த செகண்ட் சைல்டுஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குழந்தைங்களை வளர்க்கும்போது எவ்வளவு அன்பாக பாசமாக அவங்ககிட்ட வளர்க்குறோம். குழந்தை நம்மளை அடித்தா கூட, ஐயோ சின்ன பிள்ளை தெரியாமல் செய்யுது, நம்மளை எதிர்த்து பேசினா சின்ன பொண்ணு தெரியாமல் பேசுகிறா அப்படி நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி தான் பெரியவங்க சில வேலைக்கு மறந்துடுவாங்க. நம்ம அவங்களுக்காக சில தியாகங்களை செஞ்சுருப்போம், அது அவங்களுக்கு தெரியாது, புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. பரவாயில்ல, ஏன்னா அவங்க வந்து சைல்டுஹுட்டில் இருக்காங்க, செகண்ட் சைல்டுஹுட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அது புரியாது. நம்ம செஞ்சதை அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம செஞ்சால் கூட ஒரு மருமகளாக நம்ம செய்வோம், மகளுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அல்லது மகளாக செய்வோம், மகனை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, தெரியாமல் செய்கிறாங்க. முதிர்ச்சி உடையவங்களாக இருப்போமே, சிறு வயதில் நம்ம எவ்வளவு தவறு செய்தோம், நம்மளை என்ன தூக்கி அநாத ஆசிரமத்திலையா போட்டாங்க, வளர்த்தாங்க இல்லையா? இந்த கதையில் கூட பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க அவனுக்கு சிக்கன் பாக்ஸ் வந்தப்போ நம்ம எப்படி வளர்த்தோம், அவன் கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகிறப்ப எப்படி வளர்த்தோம், அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. ஐயோ இந்த பிள்ளைங்க நன்றி இல்லாதவங்களாக ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்கள், நம்மளை எப்படி வளர்த்தாங்க. ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொருத்தருக்கும் நினைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். நம்ம ஸ்கூல் டேஸில், காலேஜ் டேஸில், நம்ம திருமண டைமில், நமக்கு பிள்ளை பிறந்த டைமில் அவங்களாம் எவ்வளவு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, நமக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எதையுமே எதிர்பார்க்காத அன்பை செலுத்தினாங்களே, அவங்களுக்கு நம்ம அன்பு செலுத்த வேண்டாமா? தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு வந்து ஒன் வே டிராஃபிக் அப்படிம்பாங்க. ஒரு தாய் பிள்ளை மேலே வச்சுருக்க அளவுக்கு அன்பு அந்த பிள்ளை வந்து தாய்க்கு கொடுக்காது அப்படிம்பாங்க. இந்த கூற்றை நம்ம பொய்மையாக்கணும். நம்மளுடைய தாய், நம்மளுடைய தகப்பன், அல்லது நம்முடைய கணவனுடைய தாய், நம்மளுடைய கணவனுடைய தகப்பன், அவங்களுக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கணும். ஆண்டவர் மேலே நமக்கு அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மற்றவர்கள் மேலே நமக்கு நிச்சயமாக அன்பு இருக்கும். அதுவும் நம்மளுடைய குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிற இவங்க மேலே, அதாவது தாய், தகப்பன், மாமனார், மாமியார், ஒரு சின்ன வட்டம், அவங்களுக்குள்ளே நம்ம வந்து அன்பாக இருக்கணும். அந்த அன்பை நம்முடைய செயல்களால் காட்டணும். இது ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்லேயும் பெற்றோர்கள் இருக்கலாம், வயதான பெற்றோர்கள் இருக்கலாம், அவங்கள நீங்கள் எப்படி வச்சுருக்கிறீங்க யோசிச்சு பாருங்கள். எங்கள் வீட்டில் நான் அவங்கள வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பாராட்டாதீங்க. எப்படி வச்சுருக்கீங்க அது ரொம்ப முக்கியம். அவங்களோட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா? அவங்களுக்கு இஷ்டமானதை செய்கிறீங்களா? அவங்க ரூம் எப்படி இருக்குது? அவங்களுக்கு இஷ்டமானதை அதெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கீங்களா? பழைய விஷயங்களை பேசி அவளை சந்தோஷப்படுத்துகிறீங்களா? அவங்க பேசுகிறத நீங்கள் கேட்குறீங்களா? அவங்களுக்கும் இந்த வீட்டில் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற ஃபீலிங்கை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களா? பேரப்பிள்ளைகளோடு விளையாட அவங்களுக்கு டைம் கொடுக்குறீங்களா? யோசிச்சு பாருங்கள். இந்த காரியத்தை நம்ம கண்டிப்பாக செய்யணும். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுவோம். சரி நேயர்களே, நம்ம மறுபடியும் சந்திப்போம்.
காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார் கலங்காதே. காக்கைகளை போஷிக்கும் தேவனவர் அனுதினமும் நடத்துவார் கலங்காதே. கண்மணி போல் உன்னை காத்திடுவார், பூக்களை உடுத்திடும் ராஜனவ, கண்மணி போல் உன்னை காத்திடுவார். கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே
தங்களுடைய வீடு, நகை, பணம் எல்லாத்தையும் பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு இப்ப ஒண்ணுமே இல்லாம ஒரு கொசுவத்தி வாங்க கூட பணம் இல்லாம அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்படிப்பட்டவங்களை நம்ம பாராட்டி சீராட்டாமல் நாம் நமக்குன்னு ஒரு சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்தோம் அப்படின்னா கடவுள் கண்டிப்பாக நம்மளை மன்னிக்கவே மாட்டாருங்க. அதனால் ஜாக்கிரதை உள்ளவங்களாக நம்ம இருப்போம்.